வாரம் நாம துவங்கி இருந்த பேரபிள் ஸ்டடியில அதற்குள்ளாக நாம மீண்டும் கடந்து செல்வோம். இப்போ கடந்த முறை நாம் சந்தித்த போது நம்முடைய இரட்சகர் அவருடைய ஊழியத்தின் நாட்கள்ல ஜனங்கள் மத்தியில பேசும் பொழுது எப்பொழுதுமே ஊமையாகவே அவர் பேசியிருந்ததையும், அவர் ஏன் அப்படி ஜனங்களுக்கு மத்தியில ஊமை பேசணும், அதே சமயத்துல சீஷர்களுக்கு மத்தியில் இருக்கும் போது தெளிவாக நேரடியாக எல்லாவற்றையும் விளக்கி பேச வேண்டும் என்பதனுடைய காரணங்கள் எல்லாமே நாம பார்த்து ஒரு சின்ன ஒரு ஊமை நாம ஆரம்பித்து முடிச்சிருந்தோம். இன்னைக்கு நாம தொடர்ந்து ஊமையினுடைய ஸ்டடிஸ் நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 33 வசனத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊமையை நாம் பார்க்கலாம். இந்த ஊமை மூன்று சுவிசேஷத்திலையும் இருக்குது. இந்த ஊமை பேர் நீங்க எழுதிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல பேரபிள் ஆஃப் தி விக்கட் ஹஸ்பண்ட்மென், அதாவது பொல்லாத தோட்டக்காரர் பற்றின ஊமை, பொல்லாத தோட்டக்காரர் பற்றின ஊமை எங்கெல்லாம் காணப்படுதுன்னா மத்தேயு 21:33-41. மார்க் 12:1-9. லூக்கா 20:9-16 வரைக்கும் வெகு சில ஊமைகளே நம்ம ஏற்கனவே சொன்னவங்களுக்கு, அதாவது மூன்று சுவிசேஷத்திலையும் காணப்படும், ஒரு நான்கு ஊமைகள் மாத்திரம் தான். ஸோ போன முறை நாம பார்த்த விதைப்பவன் ஊமை மூன்று சுவிசேஷத்திலையும் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்கிற இந்த ஊமை கூட மூன்று சுவிசேஷத்திலையும் அங்க இருக்குது நாம பார்க்கிறோம். இது பேரபிள் ஆஃப் தி வின்யர்ட், அதாவது திராட்சை தோட்டத்தை பற்றின ஊமை, அல்லது பேரபிள் ஆஃப் தி விக்கர் ஹஸ்பண்ட்மேன் என்று இங்கிலீஷ்ல சொல்றாங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ நாம போன வாரம் சொல்லியிருந்தபடி எல்லா ஊமைகளும் மேலோட்டமா பார்க்கும் போது சில உண்மைகள் யூத ஜனங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். மற்ற விஷயங்கள் மற்ற உண்மைகள் பார்க்கும் போது சுவிசேஷ யுகத்துல இருக்கிற சபைக்காக, அவங்களுடைய அறிவுறுத்தலுக்காக, அவங்களுடைய எச்சரிப்புகளுக்காக கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். இன்னும் சில உண்மைகள்ல பொதுவாக தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுவதையுமே வச்சு அங்க பேசியிருக்கிறார். அப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போற உண்மை யூத ஜனங்களுக்கு அவர்கள் உணரும்படி தேவன் மன்னிக்கணும் கர்த்தர் இயேசு அவங்கள் மத்தியில பேசின ஊமையாக அங்க இருக்குது. சோ அப்போ இந்த ஊமை கரண்ட் இல்லாதனால நானே வாசிக்கிறேன், நீங்க கவனிச்சிடுங்க. ஆனா அந்த ஊமையினுடைய கருப்பொருள் அதனுடைய விளக்கங்கள் நம்ம பின்னால் பார்க்கலாம். சோ மத்தேயு 21:33 அங்க ஆரம்பிக்குது. வேறொரு ஊமையை கேளுங்கள், வீட்டஜமான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினார், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். சோ இதுதான் இந்த உண்மை சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த உண்மையில நாம பார்க்கும் போது ஒரு வீட்டெஜமான், அந்த வீட்டெஜமானுக்கு ஒரு வீட்டெஜமான் என்ன பண்றாருன்னா ஒரு திராட்சை தோட்டம் ஏற்படுத்துறார். அந்த திராட்சை தோட்டத்துல அப்புறம் அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அடைக்கிறார். அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி போடுறதுனா காரணம் என்னவா இருக்கணும், அந்த திராட்சை தோட்டத்தை மற்ற இடங்கள்ல இருந்து தனியா பிரிச்சு காண்பிக்கிறோம். அதே சமயத்துல அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பதற்கும் தான் வேலி போடுவாங்க. அப்படி ஒரு வேலி போடுறாங்க, போட்டுட்டு அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே ஒரு ஆலை அமைக்கிறார். தமிழ் பழைய பைபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. திராட்சை தொட்டி, அந்த ஆலை, வைன் பிரஸ், அதாவது அந்த திராட்சை தோட்டத்துல வர அந்த திராட்சை பழங்கள் இருந்து ரசம் எடுக்கிறதுக்கு பிழியப்படுகிற அந்த ஒரு ஆலையா இருக்கு. அந்த ஆலை கூட அவரு அங்க நாட்டுறார். அப்புறம் பார்க்கும் போது அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு காவர் கோபுரம் கூட அவர் அங்க ஏற்படுத்துறார். அப்போ காவர் கோபுரம், அதனுடைய பர்பஸ் என்னவா இருக்கும்? காவர் கோபுரம், அதுல தான் காவலாளிகள் இருப்பாங்க. சோ அந்த காவலாளிகள் இந்நேரமும் இந்த திராட்சை தோட்டத்துக்கு வெளி ஆட்கள் அல்லது விலங்குகள் இருந்து ஏதாவது ஆபத்து வருதா இல்லையா, சோ இவங்க தான் முதல்ல பார்ப்பாங்க. சோ அந்த அந்த கோபுரத்தின் உச்சியில இருந்து தூர பார்வை இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே. அந்த திராட்சை தோட்டத்தை சுத்தி ஏதாவது ஒரு ஆபத்துனா அவங்க தான் முதல்ல அறிஞ்சிட்டு அதையா கீழே இருக்கிற தோட்டக்காரங்களுக்கு அறிவிப்பார். சோ அது ஒரு எச்சரிப்பு தோட்டக்காரங்களுக்கு. சோ தோட்டக்காரங்கள் உடனே எச்சரிக்கையா இருந்து அந்த அந்த ஆபத்துல இருந்து திராட்சை தோட்டத்தை அவங்க காக்கணும். சோ இதுக்குதான் அந்த திராட்சை அந்த கோபுரம் வந்து நாட்டப்படும். சோ டவர் இங்கிலீஷ்ல நம்ம சொல்ல போறோம். சோ அந்த கோபுரம் கூட வச்சுட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சோ திராட்சை தோட்டம், அதை சுற்றி வேலி, அதுல ஒரு ஆலை, அதுல ஒரு கோபுரம், இதெல்லாம் ஏற்படுத்திட்டு அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுறார் சில தோட்டக்காரர்கள். சோ அப்ப தோட்டக்காரர்களுக்கு என்ன வேலையா இருக்கணும்? குத்தகைக்கு விடுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த தோட்டக்காரனுடைய வேலை என்னன்னா, அவர்கள் தான் அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாத்து பராமரிக்கிற அதிகாரத்துல இருக்கிறவங்க. சோ எஜமானால நியமிக்கப்பட்டவங்க, ஆனா எஜமான் இல்ல அவங்க, அவங்க வேலைக்காரர்கள் அவ்வளவுதான். சோ அந்த தோட்டக்காரர் கிட்ட விட்டுட்டு அவரு தூர தேசமா பிரயாணம் போயிடுறான். சோ கனிகாலம் வருது. அப்போ திராட்சை தோட்டக்காரன் கிட்ட இருந்து கனிகளை பெற்று வரும்படிக்கு தன்னுடைய ஊழியக்காரரை அந்த எஜமான் அந்த தோட்டக்காரர்கிட்டயே அனுப்புறார். தன் ஊழியக்காரர்கள் போறாங்க அங்க, ஆனா அந்த ஊழியக்காரங்களை எல்லாரையுமே இந்த திராட்சை தோட்டக்காரங்க பிடிச்சு அடித்து காயப்படுத்தி அருமையா அனுப்பிச்சு விட்டுறாங்க. மேலும் சில ஊழியக்காரங்களை அனுப்புறார், அவங்களையும் அப்படியே கல்லெறிந்து கொலை செய்யறது அங்க பார்க்கிறோம். சோ இது மத்தியில ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஆனா மார்க் சுவிசேஷம் போகும்போது நீங்க வீட்டுல போய் அதை வாசிச்சு பார்க்கலாம். மார்க்ல வந்துட்டு வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவம். அது முதல்ல ஒருவனை அனுப்பினான், அந்த ஒருவனை அவங்க என்ன பண்றாங்கன்னா அடிச்சு வெறுமையா அனுப்பிச்சு விட்டுறாங்க. ரெண்டாம் தரம் இன்னொருவனை அனுப்பினான், அந்த ரெண்டாம் தரம்ல என்ன பண்றாங்கன்னா அவரை அடிச்சு அவமானப்படுத்தி வெறுமையா அனுப்புறாங்க. மூணாவது முறை இன்னொருத்தர அனுப்புறார், இவர் அவங்க அடிச்சு காயப்படுத்தி அவமானப்படுத்தி கொலையே செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேறு சிலரை அந்த எஜமான் அனுப்புறார், அவங்களையும் அவங்க அடிச்சு கொலை செய்யறாங்க. சோ அங்க மார்க்ல சொல்லும் போது வரிசையாக மூன்று பேர் அனுப்புறாரும் அனுப்புறதாகவும், அந்த ஒருவர் முதல்ல ஒருத்தருக்கு கொஞ்சம் தான் உபத்திரவம், ரெண்டாவது ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் உபத்திரவம், மூணாவது ஒருத்தருக்கு அதிகபட்ச உபத்திரவம், நாலாவதா போறவங்களுக்கு ரொம்ப பெரிய உபத்திரவம். அதாவது அந்த தோட்டக்காரருடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகிட்டு போற மாதிரி மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் மேத்யூல ரொம்ப ஷார்ட், முதல்ல சில பேர் அனுப்புனாங்க அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளவுதான், ரெண்டாவது சில பேர் அனுப்பிச்சாங்க அவங்களையும் அடிச்சு குழப்பினாங்க. பட் மார்க்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குது, அதை நாம நோட் பண்ணணும். சோ அப்படி பண்ணிடுறாங்க. சோ அப்போ அந்த எஜமான் பின்னாடி நினைக்கிறார், சரி ஒருவேளை என்னுடைய ஊழியக்காரர்கிட்ட இவங்க பயப்படல, என்னுடைய நேசகுமாரன் இருக்கிறார், என் குமாரன் அனுப்புறேன். என்னுடைய குமாரன் யாருன்னா அவங்களுக்கு சின்ன எஜமான், எஜமானுடைய பையன், அவர் ஒரு குட்டி எஜமான், சின்ன எஜமான், அவருக்காவது பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த எஜமான் அனுப்புறாரு. சோ அப்போ அந்த குமாரன் வரும் பொழுது தோட்டக்காரர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த வசனம் அங்க நம்ம பாக்குறோம், அவங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்றாங்க இவன் தான் சுதந்திரவாதி. அப்படின்னா இந்த தோட்டம் இந்த எஜமானுக்கு அப்புறம் கண்டிப்பா யாருக்கு தான் போயிடுச்சு, அந்த உண்மையிலேயே இந்த தோட்டத்தின் மீது அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? இந்த வரா இருப்பாரு தோட்ட எஜமானுடைய பையன், அவருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு, இவர் தான் நமக்கு ட்ரபிள், இவரை கொலை செஞ்சுட்டா இப்ப இந்த தோட்டத்தினுடைய அதிகாரம் முழுக்க யாருக்கே சொந்தமாகும், நமக்கே சொந்தமாகும், எந்த பிரச்சனையும் இல்லை. சோ அப்ப நம்ம இவரை கொல்லுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, பிளான் பண்றாங்க ஓமே, பிளான் பண்ணிட்டு அவனை பிடித்து, அதாவது எஜமானுடைய குமாரனை பிடிச்சு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி அவரை கொலை செஞ்சு போறாங்க. ஸோ இது வரைக்கும் கர்த்தர் இயேசு ஓமை அப்படியே பேசிட்டு வரார். எப்படி நீங்க கேட்கறீங்களோ அதே மாதிரி, அது மாதிரி இல்லை, அதை விட ரொம்ப அருமையா ஜனங்கள் அந்த ஓமைக்குள்ள அப்படியே போயிடுறாங்க. இன்வால்வ் ஆன உடனே அவர் கேட்கிறார், அந்த கிளைமேக்ஸ் அவர் சொல்லல, இப்படி இருக்கும் போது அந்த எஜமான் வரும் போது என்ன பண்ணுவார். உடனே பதில், அந்த ஜனங்களே அங்க அந்த ஓமைக்கு சொல்றாங்க, அந்த கொடியரை கொடுமையாய் அவர் அழித்துட்டு ஏற்ற காலத்துல தனக்கு கனிகளை தரும்படிக்கு வேற தோட்டக்கார இடத்தில் அந்த தோட்டத்தை அவர் குத்தகையாக அங்க கொடுப்பார் என்று அங்க சொல்லி முடிக்கிறதே நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இந்த ஊமை கர்த்தர் இயேசு அங்க பேசினார். ஒவ்வொரு ஊமையும் கர்த்தர் இயேசு பேசினார்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். அதிகபட்சமா எல்லா ஊமைக்குமே அவர் பேச வேண்டிய காரணம் ஒண்ணு இருக்கும். வெறும் சில ஊமைகள் தான் அப்படியே பிரசங்கம் பண்ண போது ஜஸ்ட் ஆரம்பிச்சிடுவார் பிரசங்கமா. மற்ற ஊமைகள் அவர் பேசுறாருன்னா அவர் ஏன் பேசினாருங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் அங்க இருக்கும். அந்த காரணம் நம்ம எங்க பார்க்கலாம்னா அந்த ஊமைக்கு முன்னால பார்க்கலாம், அல்லது அந்த ஊமைக்கு பின்னால பார்க்கலாம். அவர் இந்த ஊமையை ஏன் சொன்னாரு, இந்த ஊமையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்த நம்ம அங்க கவனிக்கலாம். சோ அதே போல கர்த்தர் இயேசு இந்த ஊமை ஏன் பேசினார். ஒரு எஜமான் தனக்கு ஒரு திராட்சை தோட்டம் ஏற்படுத்தி அந்த திராட்சை தோட்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நல்லா கனிகள் தருவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அதை குத்தகைக்கு விட்டு போறார். தன் ஊழிக்காரர் அந்த தோட்டக்காரத்துல அனுப்பும் போது அந்த தோட்டக்காரர் நாளுக்கு நாள் அநியாயம் அக்கிரமம் செஞ்சுட்டே போய் கடைசியில் அந்த எஜமானுடைய மகனையே கொலை செஞ்சிடறான். பாருங்க, அந்த எஜமான் தான், எஜமானுடைய மகன் தான் உரிமைக்காரர். ஆனா அந்த உரிமைக்காரரை கொலை பண்ணிட்டு அந்த உரிமை இவங்க தக்க வச்சுக்கிறாங்க பாக்குறாங்க. அப்போ அந்த தோட்டக்காரர் மறுபடியும் வந்து என்ன செய்வாருங்க போது அந்த தோட்டக்காரரை அழிச்சிட்டு தனக்கு உண்மையா இருக்கும் படிக்கு வேற தோட்டக்காரர்கள் இந்த தோட்டத்தை ஒப்படைப்பார் என்று அங்க சொல்றாரு. ஏன் கர்த்தர் இயேசு இந்த உண்மை அங்க பேசணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில? சோ இந்த காரணம் எங்க இருக்குன்னா 23 வசனத்துல காரணம் இருக்கு. மத்தேயு 21:23 அந்த காரணம், அதாவது இந்த உண்மை எப்ப பேசுறான்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய கடைசி ஊழியத்தின் நாள்ல பேசுறார். இதுக்கப்புறம் ஊழியம் செயலவர் தான் சிலுவையில் அறைய போறதுக்கு முன்னாடி அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி நம்ம பாஸ் ஓவர் டைம்ல நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த அந்த பாஸ் ஓவருக்கு முந்தி கடைசியா அவர் எப்பதான் ஜனங்களுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சாரோ அந்த கடைசி ஊழியத்தின் போது இந்த ஊமை பேசுறார். ஸோ அப்போ அவருடைய அந்த என்ன சொல்லலாம், அவருடைய அவர் ரொம்ப பிரபலம் ஆகிட்டே இருக்கிறார். அவர் பேசுற பேச்சு ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு மனுஷனும் பேசினாமோ பார்க்கவே இல்லைன்னு ஜனங்கள் சொல்றாங்க. அவர் செய்த அற்புத அடையாளங்கள் இன்னும் பெரிய ரொம்ப ஆச்சரியம். ஜனங்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கையில அதிகமா அவரை பின்பற்றி அங்க போகிறாங்க. முன்ன மாதிரி வேத பாரகர் அந்த ஜனத்தின் மூப்பர்கள் கிட்ட ஜனங்கள் போறதில்லை. இப்ப எல்லாம் யாருக்கு பின்னால் தான் போறாங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துக்கு பின்னால அங்க போயிட்டு இருக்கிறாங்க. சோ இது 3.5 வருஷம் நடந்தாச்சு. இப்ப 3.5 வருஷம் முடியல, பீக்ல இருக்கு. எல்லாரும் எப்பயுமே கர்த்தர் இயேசுவையே சுத்திட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சொல்றதையே கேட்கிறாங்க, அவர் சொல்றதையே ஆச்சரியமா பாக்குறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது இது இந்த வேதபாரகர் பரிசெயர் சதுசெயர் ஜனத்தின் மூப்பார் இவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. சோ இது வரைக்கும் அந்த ஜனங்கள் மேல தாங்கள் பிரயோகிச்சுட்டு இருந்த அந்த அதிகாரம் அந்த உரிமை இன்னைக்கு முழுவதும் யாருக்கிட்டயே போயிருக்குது, கர்த்தர் இயேசு கிட்ட போயிருக்கிறத பாக்குறாங்க. இது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. சோ அப்போ எப்படியாவது இவர் ஏதாவது உண்டு இல்லைன்னு பண்ணணும். ஒன்னு இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு இவரை தப்பாக ஜனங்கள் உணர், அதாவது இவரை ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல ஜனங்கள் பார்க்கும் படிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். இது மாதிரி நிறைய தீமை எண்ணம் எல்லாம் திங்க் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்கும் போது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி கர்த்தர் இயேசு கவனிச்சிட்டு தான் இந்த உண்மை பேசுறாங்க. அந்த கேள்வி என்னன்னா 23 வசனத்துல அங்க இருக்கு, அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, சோ வரவங்க யாரு, பிரதான ஆசாரியர் அப்புறம் ஜனத்தின் மூப்பர். சோ அவரிடத்துல வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். சோ இதுதான் கேள்வி. பாங்க கர்த்தர் இயேசுனுடைய அந்த பிரபல்யம் அதிகமாயிட்டு போயிடுச்சு. ஜனங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இப்போ. சோ இந்த ஜனங்கள் மேல் இருந்த தங்களுடைய அதிகாரம் இப்ப செயல்பட மாட்டேங்குது. இதுதான் யாருடைய வருஷனா, வேத பாரகர் அந்த ஜனத்தின் மூப்பர். சோ இப்ப கர்த்தர் இயேசுவ கேள்வி கேட்கணும், போய் கேக்குறாங்க ஒரு கேள்வி. அந்த கேள்வி கர்த்தர் இயேசு பயங்கரமா யோசிக்க வைக்கிறது. என்ன கேள்வினா, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தான், எந்த அதிகாரத்தையும் நீங்க இந்த பிரசங்கம் எல்லாம் நீங்க பண்றீங்க. ரொம்ப ஆச்சரியமான கேள்வி இது. கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப ஃபூலிஷா தெரிஞ்சது. இல்லைங்களா? சோ பாருங்க, இந்த கேள்வி கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த கேள்வி யார் தான் கேட்பாங்கன்னா, அல்லது இந்த கேள்வி கேட்கறவங்க மனதுல என்ன இருக்கணும்னா, முதல்ல இந்த அதிகாரத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்க நாங்க தான், புரிஞ்சுக்கோங்க. நாங்க இப்ப அமைதியா இருக்கிறோம், நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு சொந்தமே இல்ல, இதுக்கு நீங்க உரிமைக்காரரே இல்ல. இந்த மாதிரி உபதேசிக்க, ஜனங்களை நல்வழிப்படுத்த, ஜனங்களை சீர்பொருந்த பண்ண, அவங்களை வழி நடத்தக்கூடிய முழு அதிகாரம் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்புறமா இருக்கிற எங்களிடத்துல இருக்குது. அது எங்களுக்கு சேர்ந்தது. இப்ப நீங்க வந்து செய்யறீங்களே, யாருடைய அதிகாரத்தில் இதெல்லாம் செய்யறீங்க? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் எல்லாம் கொடுத்தா? சோ இது பாருங்க, இது இது உண்மையா தப்பா? ரொம்ப தப்பு. கர்த்தர் இயேசு பாக்குற. சோ இந்த உரிமை கர்த்தர் இயேசு கிட்ட இருக்கு. சோ இப்போ இவர் இந்த இந்த பரிசேயர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர் இந்த கேள்வி கேட்டவன கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு அவர் யோசிக்கிறார். இந்த இவங்க எந்த லெவலுக்கு மோசமாயிருக்கிறாங்க? உண்மையிலேயே இந்த அதிகாரம் கர்த்தர் இயேசுட்ட இருக்கும் போது, சரிங்களா? பாருங்க, இப்போ இவங்கள் வந்துட்டு கர்த்தர் இயேசு அங்க கேட்கும் போது, இப்ப கர்த்தர் இயேசு அவங்களுக்கு முழு விவரத்தையும் அங்க விளக்கறதுக்கு முயற்சி செய்யறார். அவர் என்னதான் சொல்றாருன்னா, உண்மையில கரெக்ட், இந்த அதிகாரம் உங்ககிட்ட இருந்தது தான், ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள, அதே அவங்களுக்கு விலகும். சோ அப்ப சொல்றாரு, அந்த உண்மையில உண்மையிலேயே நீங்கள் யார்? உண்மையிலே உங்களுக்கு ஜனங்கள் மேல என்ன மாதிரி அதிகாரம் தேவன் கொடுத்திருந்தார்? ஆனா நீங்க அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினீங்க? என்ன அதை பயன்படுத்தினீங்களா பயன்படுத்தலையா? இப்ப நான் வந்திருக்கிறேன், நான் எதுக்கு வந்திருக்கிறேன், நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? சோ என்னைய நீங்க இனி என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் இந்த உண்மைக்குள்ள அவர் அங்க சுருக்கமாக அங்க சொல்றது நம்ம அங்க பாக்குறோம். ஆனா கர்த்தர் இயேசு இந்த அதிகா இந்த உண்மை பேசுறதுக்கு இந்த ஒரு கேள்வி மிகப்பெரிய காரணமாயிருக்கு. அதாவது ஒரு அதிகாரத்தின் பத்தி ஒரு ஒரு பெரிய, அதாவது பரிசேயர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், அவங்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்தை கர்த்தர் இயேசு பறிச்சிட்டு அவர் அனுமதி இல்லாம செய்கிறதாக ஜனத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கும் போது, இப்ப இதை குறிச்சு அவங்களுக்கு விளக்கிறதுக்கு அவர் பிரியப்பட்டு இந்த உண்மை அங்க பேசுறார். அப்ப உண்மையில பாக்குறோம். இப்ப டைரக்டா நம்ம மீனிங்க்கு போயிடலாம் விளக்கத்துக்கு. சோ ஒரு ஒரு வீட்டஜமானாகிய ஒரு மனுஷன் அங்க இருந்தான். அந்த வீட்டஜமான் யார்? அப்புறம் அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்தினார். திராட்சை தோட்டம் எதற்கு குறிக்குது? அப்புறம் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஆலை, திராட்சை தோட்டத்தை சுத்தி வேலி அமைக்கிறார், ஆலை வைக்கிறார், அந்த கோபுரம் வைக்கிறார். இதெல்லாம் யார் கடையாளம்? எதற்கு கடையாளம்? அது தோட்டக்கார இடத்துல குத்தகையா விடுறார். யார் அந்த தோட்டக்காரர்? விட்டுட்டு அவர் தூரதேசத்துக்கு போறார். அது எதை குறிக்கும்? தூரதேசத்துக்கு போறது. கனிகாலம் சமீபிக்குது, எதை குறிக்கும்? தன் ஊழியக்காரர் அனுப்புறார். யார் அந்த ஊழியக்காரர்? இந்த ஊழியக்காரர் தோட்டக்காரர்ல போய் கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க? தோட்டக்காரர் கிட்ட. சோ அந்த தோட்டக்காரர் ஊழியக்காரரை அடிச்சு கொலை பண்றாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க? என்ன நினைச்சிட்டு அவங்க அந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க? சோ அப்போ இந்த எஜமான் தன் குமாரனை அனுப்புறார். யார் இந்த குமாரன்? பாருங்க, அந்த குமாரனை கூட கொலை செய்யறதுக்கு இவங்க திட்டம் போடுறாங்க. அது எதை குறிக்கும்? திட்டம் போட்டபடியே திராட்சை தோட்டத்துக்கு வெளியே அவரை தள்ளிட்டு கொலை செய்யறாங்க. இது எதுக்கு அடையாளம்? சோ அப்போ அந்த எஜமான் வந்து இந்த தோட்டக்காரரை அழிக்கிறது அழிப்பார். எப்ப அழிப்பார்? அழிச்சாரா அழிக்கலையா? அது எங்க நடந்துச்சு? அழிச்சுட்டு அதை வேற தோட்டக்காரருக்கு கொடுப்பார். யார் அந்த வேற தோட்டக்காரர்? அவங்க ஏற்ற காலத்துல எஜமானுக்கு கனிகள் கொடுக்கக்கூடிய தோட்டக்காரர். இவங்க யார் அந்த அந்த நல்ல தோட்டக்காரன்? சோ இதுதான் இந்த உண்மையில நம்ம அங்க பாக்கணும். இந்த உண்மை பேசினதுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசு வேற விஷயம் கூட பேசுறாரு. இப்படித்தான் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கலாகும். பின்னாடி வசனத்திலே அவர் அங்க பேசுறார். சோ பின்னாடி பேசுற அந்த விஷயமும் இந்த உண்மைக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த பின்னாடி இருக்கிற விஷயத்த அவர் ஏன் பேசணும்? சோ இதான் நாம இன்னைக்கு அங்க பார்க்க போறோம். சகோதர சகோதரிக்கு, சோ கர்த்தர் இயேசு இந்த உண்மை பேசுறதுக்கான காரணம் என்ன? சோ இந்த உண்மை இங்க இருக்குது. இந்த உண்மை அவர் சொன்ன காரணம் கரெக்டா? சோ அது நம்ம பார்க்கணும். இந்த உண்மையினுடைய விளக்கம் என்ன அது நம்ம பார்க்கலாம். சோ அப்போ அந்த வீட்டஜமான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். சோ இது மாத்திரம் இல்ல, இன்னும் நான்கு சுவிசேஷத்துல பார்த்தோம்னா நிறைய திராட்சை தோட்ட உண்மைகள் நம்ம பார்க்க போறோம். மாத்தியு 20 அதிகாரத்துல இருக்குது நிறைய திராட்சை தோட்ட உண்மை. அதுல எல்லாத்துலயுமே அந்த தோட்டத்துக்கு ஒரு ஒரு எஜமான் இருக்கிறார். சோ இந்த எஜமான் எல்லா இடத்துலயுமே ஒரே ஒருத்தர் தான் குறிக்கிறார். கண்டிப்பா யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன். சோ அப்போ அவரு ஒரு திராட்சை தோட்டம் அங்க ஏற்படுத்துறார். யார் இந்த திராட்சை தோட்டம்? சோ அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஏஃபை 5 அதிகாரம் மேலாம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். லைட் இருக்கிற சிஸ்டர் வாசிங்க. லைட் இருக்கிற பிரதர்ஸ் கூட வாசிக்கலாம்.
இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதை வேலியை எடுத்துக்
ஏழாம் வசனம் மாத்திர படிங்க சிஸ்டர். போதும் பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேலின் வம்சமே. சோ இந்த அருமையான ஒரு உண்மை ஏசாயா ஐந்தாம் அதிகாரத்துல இருக்குது, ஒன்னாம் வசனத்துல இருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் நாம படிக்க சொல்லிட்டு ஏழாம் வசனம் தான். சோ அந்த ஐந்தாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நம்ம பார்க்கும் போது ஒரு திராட்சை தோட்டம் பத்தி சொல்றார். சேனைகளின் கத்திற்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, அதை அவர் இந்த உண்மையில பாக்குற மாதிரி வேலி அடிச்சு ஆளை வச்சு கோபுரம் வச்சுட்டு கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு அதைய நல்லா கனி தருவதற்கு செய்தாரு. பட் ஏற்ற காலத்துல கனிகள் அந்த திராட்சை தோட்டம் தரல. அப்ப அந்த தோட்டக்காரர் குழம்புற, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன குறை வச்சுட்டேன், ஆனா அது எனக்கு நியாயம் செய்யலையே, இப்ப நான் பண்ணுவேன், அந்த வேலியெல்லாம் எடுத்து போட்டு அதை நானு தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழாவது வசனத்துல வராரு. அந்த திராட்சை தோட்டம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேல் வம்சமே சொல்றார். அப்போ அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரேல் தேசம் பாருங்க, அந்த அதனுடைய எஜமான் யாராவே இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராகவே அங்க இருக்கிறார். சோ அப்போ இஸ்ரேல் வம்சமே, அதாவது இஸ்ரேல் தேசம் தான் அந்த திராட்சை தோட்டம். இன்னொரு அருமையான வசனம் வாசிச்சீங்கன்னா சங்கீதம் 80 அதிகாரம் 8 வசனத்துல இதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 88 பாருங்க எவ்வளவு அருமையா அங்க சொல்றார் சங்கீதத்துல, நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜனங்களை துரத்தி விட்டு அதை என்ன பண்ணீங்க, நீங்க நாட்டினீங்க. ரொம்ப கிளியர், இது யார் விஷயத்துல தான் நிறைவேறுச்சு, இஸ்ரேல் ஜனங்கள். தேவன் அவங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணிட்டு வந்து கானான் தேசத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த ஜாதிகள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த தேசத்துல இங்க இஸ்ரேல் ஜனங்களை அங்க நாட்டினது நம்ம அங்க பாக்குறோம். சோ அந்த திராட்சை தோட்டம் யாரை குறிக்குதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இன்னும் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் திராட்சை தோட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க குறிக்கணும் பாருங்க, அப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம். சிம்பிளா அடையாளத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லிடலாம், திராட்சை தோட்டம் யாரு, இஸ்ரேல் ஜனங்கள். பட் ஏன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு திராட்சை தோட்டம் சொல்லணும்? சோ நம்ம பாக்குறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த ஆபிரகாமின் சந்ததி யாருக்குள்ள வருவாங்க, உங்களுக்குள்ள வருவாங்க. இது ஒரு இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ரூட் ஆஃப் ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தத்தினுடைய வேர் யார் தான், யார்கிட்ட தான் இருக்குது பாக்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. இது என்ன மாதிரி வாக்கு தத்தம்னா உலக ஜனங்கள் முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிற ஒரு வாக்கு தத்தம். பாருங்க அதுதான் முக்கியம். அதாவது இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் பாயுதுன்னா அது யார்கிட்ட இருந்து தான் போகும், இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்து தான் அங்க போகணும் இல்லைங்களா. அப்போ இன்னும் கூட நம்ம படிக்கிற வசனம், அதாவது சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் அங்க வரும் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு வைக்கணும்னா திராட்சை ஆசீர்வாதம், திராட்சை தோட்டம், அந்த அந்த வைன் கூட ட்ரூத், இதுதான் பார்க்கும். சோ இதெல்லாமே உலகத்துக்கு யார்கிட்ட இருந்து தான் போகுது பார்க்கிறோம் நம்ம, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. அதான் அங்க இஸ்ரேல் பத்தி சொல்லும் போது அவங்க ரொம்ப விசேஷம், மற்ற ஜனங்கள் மாதிரி இல்ல, அவங்க உண்மையான ஒரு திராட்சை தோட்டம், அவங்கள்கிட்ட தான் இருக்கு இந்த உலகத்தையே ஆசிர்வதிக்க போகிற அந்த வாக்கு தத்தத்தினுடைய வேர் பெற்றிருக்கிற அந்த ஜனங்கள். சோ அதத்தான் இஸ்ரேல் ஜனங்களே அந்த திராட்சை தோட்டம் நம்ம அங்க பாக்குறோம். இப்போ அந்த திராட்சை தோட்டம் அதை சுற்றி அவர் வேலி அடைக்கிறார். அப்போ வேலி வந்து எதுக்கு அடையாளமா இருக்கும் சகோதர சகோதரிக்கு, நீங்க கூட முயற்சி பண்ணி கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இந்த உண்மையை கொண்டு கொண்டு போலாம் இல்லைங்களா. கரெக்ட், வேலி லிட்டரலா பார்க்கும்போது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா வேலியினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த திராட்சை தோட்டத்தை மற்ற இடத்துல இருந்து அது பிரிச்சு காமிக்குது. அது கூட ரொம்ப முக்கியம், பக்கத்துல இருக்கிற நிலங்கள்ல இருந்து இந்த வேலி என்ன பண்ணும், இந்த திராட்சை தோட்டத்தை பிரிச்சு காண்பிக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த வேலி எப்படி கூட இருக்குது, ஒரு பாதுகாப்பா கூட இருக்குது. சோ அப்போ தோட்டம் திராட்சை தோட்டம் இஸ்ரேல் ஜனங்கள்னா, சோ அவங்களை சுத்தி போட்ட அந்த வேலி எது கிடையாது, அந்த வேலி குறிக்கிற விஷயம் இஸ்ரேல் ஜனங்கள மற்ற ஜனங்கள் இருந்து பிரிச்சு தனியா காமிச்சது, மற்ற எல்லா ஜனங்கள்கிட்ட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை விசேஷமான ஒரு பாதுகாப்பு கூட தந்துச்சு அந்த வேலி. இப்ப அந்த வேலி என்னவா இருக்கும், கரெக்ட், நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் தான். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது அதன் மூலம் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க, விசேஷமான ஒரு வகுப்பாரா இருந்தாங்க பூமியில. யாருக்குமே தேவன் இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்து அதன் மூலம் ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளல, மற்ற ஜனங்கள் பத்தி தேவன் கண்டுக்கொள்ளாத போது யார் மாத்திரம் பார்த்துட்டார் விசேஷமா, இஸ்ரேல் ஜனங்கள். அது மாத்திரம் இல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் ப்ராமிஸ் பண்ணார், ஒரு தெய்வீக பாதுகாப்பு வாக்குறுதி கொடுத்தார். இவைகளின் படி செய்கிறவன் என்னாவான், கண்டிப்பா பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? டைரக்ட் மீனிங் இல்ல இல்லீங்களா. இவைகள்ல இவைகளின் படி நடக்கிறவங்களுக்கு என்னுடைய எல்லா விதமான பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் அங்க இருக்குது. லேவி ராகமம் வசனம் நீங்க 18:5 வாசிக்கலாம். பாருங்க, என்னுடைய கட்டளைகள் என்னுடைய பிரமாணங்களை நீங்க கடைபிடிங்க, ஏன்னா அவைகளின் படி செய்கிறவன் அவைகள்னால என்ன அவர் கண்டிப்பா பிழைப்பான். அப்படின்னா அதை அந்த பிரமாணங்கள், தேவனுடைய பிரமாணங்கள் கட்டளைக்கு கீழ் போட்டு நடக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீது தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு பராமரிப்பு அங்கு இருக்கும். அந்த வேலி எதை குறிக்குதுன்னா சகோதர சகோதரிகளே, நியாய பிரமாணத்தை அங்க குறிக்குது. நாம அங்க பார்க்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றார், வேலி அடைச்சிட்டு அந்தல என்ன வைக்கிறார், ஒரு ஆலை வைக்கிறார், ஆலை நாட்டார். சோ இந்த ஆலை வந்து எதற்கு அடையாளம்? கண்டிப்பா பைபிள்ல ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது வசனம். ஆனா அந்த ஆலை எதுக்கு அடையாளமா இருக்கலாம் பாருங்க, அந்த திராட்சை தோட்டத்தினுடைய பலன் எல்லாம் இதுல தான் வரும் பாக்குறோம், இந்த ஆலையில தான் வரும் இல்லைங்களா. அப்போ இந்த ஆலை எதுக்கு அடையாளம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கனிகளை தரும்படிக்கு, அதிகமான கனிகளை தரும்படிக்கு புரியுதுங்களா, அவங்களுக்கு தேவன் எக்ஸ்ட்ராவா கொடுத்த சில ஆசீர்வாதங்கள் அங்க குறிக்குது. அதாவது சில ஏற்பாடுகள் செஞ்சா சில ஸ்லாக்கியங்கள் கொடுத்தார். அந்த ஸ்லாக்கியங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய ரசம், அதாவது என்ன, நிறைய நிறைய பலன் கொடுக்கிற ஒரு ஜனமாக இருப்பாங்க. சோ அப்படி கொடுக்கப்பட்ட சில ஸ்லாக்கியங்கள் என்னன்னா, அதுவும் அதே தான், தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசிகள் இருந்துட்டாங்க, அவங்க மூலம் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அறிவுரைகள் எச்சரிப்புகள். அது மாத்திரமில்ல, தேவனை விசேஷமா ஆராதிக்கிற ஒரு முறைமை. இந்த முறைமை எந்த ஜனங்களுக்குமே தேவன் கொடுக்கல. பாருங்க இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, இதன்படி அவங்க செய்தாங்கன்னா நிறைய கனிகள் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருப்பாங்க. சோ கனிகள்ல பெருகுவதற்கு அவங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாய்ப்புகள் தான் இந்த ஆலை அங்க குறுகுது. ஏன்னா இந்த ஆலையில தான் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முழு பலன் நாம பார்க்கலாம். அந்த ரசம், திராட்சை பழங்கள் எல்லாம் போட்டு அந்த ரசம் அங்க வரும். சோ அப்போ அந்த மாதிரி அந்த பலன் கொடுக்கக்கூடிய ஜனங்களா இருப்பதற்கு கொடுக்கப்பட்டுட்ட ஒரு ஏற்பாடு. சோ அது என்னன்னா, இந்த மாதிரி தேவனை ஆராதிக்கிற முறைமை, ஆசரிப்பு கூடாரம், அதனுடைய முறைமைகள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஜனங்கள், உண்மையான ஜனங்களின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சிட்ட அந்த அறிவுரைகள், இதெல்லாமே அங்க குறிக்குது. நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இப்போ ஆலையை நாட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன வைக்கிறாரு, அங்க கோபுரம் அங்க நாட்டுறோம். அப்ப இந்த கோபுரம் கூட எது அடையாளமா இருக்கும் சகோதர சகோதரிகளே? அந்த கோபுரம், அது அதனுடைய பர்பஸ் என்னன்னா, அந்த திராட்சை தோட்டத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே பார்த்து இல்லைங்களா, அந்த தோட்டக்காரருக்கு அறிவிக்கிறது தான் யார் பண்ணுவாங்க, அந்த கோபுரத்தில் இருக்கிற காவலாளிகள் செய்வாங்க. அப்ப இந்த கோபுரம், அந்த காவலாளிகள், இதெல்லாம் யார் குறிக்கிறாங்க? நம்ம பார்க்கும் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு விசேஷமான ஜனங்கள் ஏற்படுத்தினார். இஸ்ரேல் ஜனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவேளை தவறி போனாங்கன்னா, அதை முன்கூட்டியே அறிஞ்சு அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றதுக்கு சில விசேஷமான மனுஷங்களை தேவன் பயன்படுத்தினா, அவங்க யாருன்னா தேவனுடைய தீர்க்க தரிசிகள், ப்ராஃபட்ஸ். சோ இந்த தீர்க்க தரிசிகள் தான் அவங்களுக்கு அந்த காவர் கோபுரமாகவும், அதே சமயத்துல அந்த கோபுரத்தில் இருக்கிற காவலாளிகளாகவும் இருந்து அவங்களை வரப்போகிற ஆபத்துகளுக்கு ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கை படுத்தப்பட்டார்கள். சோ அப்போ அந்த காவர் கோபுரம் ஒரு வகையில நம்ம இன்னும் கூட யாரு சொல்லலாம்னா, தேவன் கூட காவர் கோபுரம் தான் அவங்களுக்கு. அவரே அவங்களுக்கு கோட்டையா இருந்துட்டார், அவரே அவங்களுக்கு ஒரு கோபுரமா இருந்துட்டார். ஆனா கண்டிப்பாட்டே தேவன் நேரடியா செய்யல, அவர் யார் மூலத்தான் செஞ்சார் அந்த வேலையை? இந்த தீர்க்க தரிசிகள் மூலமாகத்தான் செஞ்சார். வசன வாசிங்க எசேக்கியல் 3:17. பாருங்க எசேக்கியல் தீர்க்க தரிசிட்ட சொல்றாரு, மனுபுத்திரனே உன்னை நான் இஸ்ரேல் ஜனங்கள் மேல என்ன வச்சிருக்கிறேன், உன்னைய காவலாளியா வச்சிருக்கிறேன். ஏசாயா 62:6 வாசிங்க. பாருங்க எருசலேமே, உன் மதில்கள் மேல ஒருபோதும் தூங்காத நான் யாரை வச்சிருக்கிறேன், காவற்காலில் காவலாளிகளை நான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்கு. சோ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், எரேமியா 6:17. பாருங்க, சோ அப்ப இதெல்லாம் என்னன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிப்பதற்கு, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு ஏற்ற சமயங்கள்ல தீர்க்க தரிசிகளை அங்க கொடுத்து வந்தா, அந்த தீர்க்க தரிசிகளே அந்த கோபுரமாக அங்க இருப்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடு, ஒரு திராட்சை தோட்டம், அதுக்கு பாதுகாப்பா ஒரு வேலி, அதுல இந்த ரசம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆலை, இன்னும் எச்சரிப்பதற்கு ஒரு காவர் கோபுரம், இந்த அருமையான ஒரு செட்டப் பண்ணிட்டு அந்த அந்த திராட்சை தோட்டத்தை யார்கிட்ட கொடுக்கறாரு பார்க்கிறோம், குத்தகைக்கு தோட்டக்காரர் கிட்ட கொடுக்கிறார். சோ யார் இந்த தோட்டக்காரர்? சோ தோட்டக்காரர் யார் நாம கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த தோட்டக்காரர் ஊமையில என்ன பண்ணுவாங்க, ஊமையில தோட்டக்காரருடைய வேலை என்னன்னா அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அந்த திராட்சை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சணும், அந்த அந்த திராட்சை கொடிகளை என்ன பண்ணணும், அவரு கரெக்டா கண்ணும் கருத்துமா பார்த்து அந்த 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 கொடிகள் பலன் தருவர வரைக்கும் அதை கவனிக்க வேணும். இதுதான் யாருடைய வேலை, அந்த தோட்டக்காரருடைய வேலை. அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்க, பராமரிக்க, இஸ்ரேல் ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தேவன் யாரை ஏற்படுத்தியிருந்தார் பாக்குறோம், அது அதிகாரம். அதுதான் நம்ம பாக்குறோம், அந்த வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர்கள். இன்னும் வேற மாதிரி ஒரு காமன் டேர்ம், பொதுவான வார்த்தையை சொல்லிட்டோம்னா, இஸ்ரேல் ஜனங்களினுடைய மத தலைவர்கள், அந்த ரிலிஜியஸ் லீடர், இவங்கள் கிட்ட தான் தேவன் இந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். கண்டிப்பா கொடுத்திருந்தார், தேவன் பொறுப்பு கொடுத்திருந்தார், அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஜனங்களை நல்வழிப்படுத்துங்க, ஜனங்களை பராமரிச்சு நடத்துங்க, இந்த அதிகாரம் அவங்ககிட்ட கொடுத்தார். இது கர்த்தர் இயேசு மென்ஷன் பண்றார். எங்க மென்ஷன் பண்றார், குறிப்பிடுறார், எங்கன்னா மத்தேயு 23 முதல் 2 வசனம் வாசிங்க. பாருங்க, யார் உட்கார்ந்து இருக்கிறோம், வேத பாரகரும் பரிசேரும் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, மோசையினுடைய ஆசனம். ஏன்னா அது மோசையினுடைய ஆசனம், ஆசனம் இங்க என்ன குறிக்கிறதுனா சீட் அப்படின்னா அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு அதிகாரம். சோ இவங்க யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, மோசே இருந்த அதிகாரம். மோசே என்ன அதிகாரத்தில் இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல, கிளியர், ஜனங்களை அவர் தான் முழுக்க 40 வழி நடத்தினார், எல்லா விதத்திலையும் அவர் தான் வழி நடத்தினார். அந்த அதிகாரத்துல யார் தான் இருந்தா, மோசே இருந்தாரு. அப்ப அங்க இப்ப மோசே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த அதிகாரத்துல தேவன் யாரை வச்சிருக்கிறாரு, இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேத பாரகரியும் பரிசேரியும் அங்க வச்சிருந்தார். சோ அப்போ அந்த ஹஸ்பண்ட் மென், அந்த தோட்டக்காரர், அவங்க யாருன்னா இந்த வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர், பரிசேயர் போன்ற ஜனங்களை குறிக்கிறது நம்ம அங்க பாக்குற சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது மாதிரி ஏற்பாடு செய்துட்டு அந்த எஜமான் எங்க போயிட்டாரு, புற தேசத்துக்கு போயிட்டார். சோ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? சோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஏற்பாடு செய்து வச்சு அந்த திராட்சை தோட்டத்தை தோட்டக்காரர்கிட்ட கொத்தகைக்கு ஒப்பு கொடுத்துட்டு புற தேசத்துக்கு போயிட்டான். சோ இது என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, இந்த ஒரு ஏற்பாடு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் செய்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இது செயல்படுவதற்கு அவர் அனுமதிச்சார். ஒரு டைம் பீரியட் தேவன் அனுமதிச்சார், இந்த ஏற்பாடுகளின்படி இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்தப்படுவாங்க, ஏற்ற சமயத்துல கனிகள் தருவதற்கு அவங்க வழி நடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அனுமதிச்சார். கஸ் பண்ண முடியுமா அந்த காலம் எங்கிருந்து எங்க வரைக்கும்ட்டு, எங்கிருந்து தேவன் இந்த மாதிரி ஏற்பாடு செய்து வச்சா எது வரைக்கும் இருந்துச்சு இந்த ஏற்பாடு சொல்ல முடியுங்களா? மோசேயினுடைய நியாய பிரமாணம் கரெக்ட், அதாவது இன்னும் கூட கிளியரா சொன்னான்னா, வனாந்தரத்துல எப்ப அவங்க பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ, எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்துட்டு கரெக்டா எங்க சொல்லலாம், யூத யுகத்தினுடைய முடிவு வரைக்குமே இந்த அனுமதி தேவன் கொடுத்தார். கிட்டத்தட்ட 19 1900 இந்த ஏற்பாடு அங்க செயல்பட்டு செயல்படும். இது செயல்படட்டும், இஸ்ரேல் ஜனங்களை இவங்களே வழி நடத்துவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கனிகள் தரப்பும். சோ இதுதான் தேவன் அந்த அந்த வார்த்தை, அவர் புறதேசத்துக்கு அங்க போயிட்டார். சோ அப்போ நெக்ஸ்ட் நாம பாக்குறோம், கனிகாலம் சமீபித்தது இல்லைங்களா? அப்போ இந்த கனிகாலம் சொல்லும் போது இது நம்ம ஒரு வகையில யூத யுகத்தின் அறுவடையை குறிப்பிடலாம். ஏன்னா அந்த யூத யுகத்தின் அறுவடையில தான் கர்த்தர் இயேசு இந்த உண்மையை அங்க சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் கூட எப்படி சொல்லலாம்னா, ஒவ்வொரு ஒரு கட்டத்திலையும் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கனிகள் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தார். ஒரே முட்டா பத்தி 19 நூற்றாண்டுகள் விட்டுட்டு கடைசியில கனிகள் எதிர்பார்க்கல. அப்பப்ப அவர் என்ன பண்ணார், ஜனங்கள் கிட்ட கனிகள் எதிர்பார்த்தா, தீர்க்க தரிசிகள் அனுப்பிச்சார், எங்க இருந்துட்டு ஏசாயில இருந்து அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறார். அந்த ஜனங்கள் கிட்ட போய் அந்த ஏற்ற கனிகள் காணும் படிக்க அவர் அனுப்புறார். சோ அப்போ ஒரு ஒரு கட்டத்திலையும் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அவர் அவர் ஏற்படுத்தி தந்த ஆசீர்வாதங்களுக்கு இணையான கனிகள் எதிர்பார்த்து தான் அங்க இருந்தார். சோ அப்படி இருக்கும் போது நாம பாக்குறோம், அங்க ஒரு ஊழியக்காரர் போகிறார். மார்க் இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு மார்க்ல இருக்கிற காரணம் நம்ம பாக்கலாம் இல்லைங்களா. மார்க் இப்ப படிங்க, அப்ப இருட்டுல இந்த நாள் படிக்கல. 12 மார்க், 12 4 வசனத்துல 3 வசனத்துல இருந்து படிங்க, 2 வசனத்துல இருந்தே படிங்க. பாருங்க சார், இங்க ரொம்ப தெளிவா இருக்குது. முதல்ல ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர், அப்புறம் ஒருத்தர், அப்புறம் சிலர். ஆனா இந்த ஒரு ஒருத்தரும் வரும் பொழுது அவங்களுக்கு இந்த தோட்டக்காரர் செய்யற அநியாயம் பார்க்கும் போது அங்க அதிகரிச்சுட்டே போகுது. சோ இது எதுக்கு அடையாளம்னா, அந்த 19 நூற்றாண்டுகளுக்கு மத்தியில தேவன் அவ்வப்பொழுது அப்பப்ப ஒரு ஒரு கட்டத்திலையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அவங்க வீட்டுல அனுப்பிச்சுட்டு தான் இருந்தார். ஆனா நாளுக்கு நாள் நாளுக்கு பாருங்க, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ஊழியக்காரர் கூட யாருக்கு தடையாளம், அவங்க கூட யாருக்கு தடையாளம், நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஊழியக்காரர்கள் கூட யாருக்கு தடையாளம், அந்த எஜமான் தோட்டக்காரர் இடத்துல கனிகள் பெற்றுக்கொண்டு வரும்படி அனுப்புன அந்த ஊழியக்காரர்கள், அவர்களும் யாருக்கு தடையாளம், தீர்க்க தரிசிகளுக்கு தான் அடையாளம். அப்போ இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை அவர் அனுப்பிச்சுட்டே இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசிகளுக்கு இந்த தோட்டக்காரங்க என்ன பண்றாங்க, அதாவது இந்த வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், இவங்க என்ன பண்றாங்க, அந்த மத தலைவர்கள் எல்லாம் அவங்க அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க. இந்த அநியாயம், அக்கிரமம், உபத்திரவம் என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் என்னாயிட்டே போகுது, பெருகிட்டே போகுது. அதுதான் மார்க்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. முதல்ல காயப்படுத்தி வெறுமை, அப்புறம் காயப்படுத்தி அவமானப்படுத்தி வெறுமை, அப்புறம் காயப்படுத்தி கொலை, அதுக்கப்புறம் காயப்படுத்தி அவமானப்படுத்தி கொலை. அப்படி என்னன்னா, அந்த நூற்றாண்டுகள் கடந்து போக போக இந்த மத தலைவர்கள் அதிகாரத்துல நிறைஞ்சிட்டவங்களா இருந்துட்டு தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை அதிகமாக உபத்திரவப்படுத்தினது அங்க நாம பார்த்தோம். அப்போ இந்த இந்த உபத்திரவம் நாளுக்கு நாள் கூடிட்டே போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேதபாரகர், பரிசேயர், ஜனத்தின் மூப்பர், இவங்களுடைய அக்கிரமங்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டே போனது தான் இந்த ஊமையில அந்த பகுதி அங்க சொல்லுது. சோ அப்போ அந்த உண்மையில அப்படி செஞ்சாங்களா, தீர்க்க தரிசிகளை அவங்க அவமானப்படுத்தி காயப்படுத்தி கொலை செய்தார்களானா, கண்டிப்பா செய்தான் இல்லைங்களா. இது அப்போஸ்தல் பவுல் இந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் குறிச்சு பேசும் போது எபிரேயர் எழுதின நிருபத்துல 11 அதை சுட்டி காட்டுறாரு. எங்கன்னா எபிரேயர் 11 32 அப்புறம் 36 வாசிங்க. பாருங்க, இந்த மாதிரி தீர்க்க தரிசிகள் பத்தி நான் பேசணும்னா எனக்கு டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 36 வசனத்துல சொல்றாரு பாருங்க. பாருங்க, சோ இதெல்லாமே அந்த பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய தீர்க்க தரிசிகள், இந்த வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர் போன்ற மத தலைவர்கள் மூலம் அனுபவிச்சிட்ட கொடுமைகள் பத்தி அங்க பேசுறாரு. சோ அப்போ அந்த ஊழியக்காரர் அவர்களை அடிக்கிறதுக்கு இந்த வசனம் நம்ம அங்க ரெஃபரன்ஸா வைக்கலாம். கண்டிப்பா அது அவங்களுடைய வாழ்க்கையில அங்க நிறைவேறிந்தது அங்க நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இது போயிடுச்சு. அப்போ அந்த எஜமான் நினைக்கிறார் ஒரு பாயிண்ட்ல, வசனம் எங்க படிக்கிறோம், 21 மத்தையில அங்க வசனம் வாசிங்க, 37 வசனம்.
கடைசியிலே அவன் என் குமாரருக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை
பாருங்க இங்க இங்க அந்த எஜமானியார் கிடையாலும் பிதாவாகிய தேவன். ஊமை நல்லா கவனிங்க. இப்ப அவர் அவர் என்ன நினைக்கிறாரு, சோ பரவாயில்ல என் ஊழியக்காரத்தா கொலை பண்ணிட்டாங்கன்னு என் குமாரன் அவங்க என்ன பண்ணுவான், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவங்கள அனுப்பினார். ஆனா பிதா அப்படித்தான் அனுப்பினாரா, அப்படித்தான் நினைச்சாரா? பிதாவுக்கு என்ன தெரியும், அவர் அனுப்பும்போது மகனை உனை கொலை பண்ணிடுவாங்க, கிளியரா தெரிஞ்சுதான் அனுப்பினார். அதுதான் ஓமை, அதுதான் போன முறை நாம அங்க சொல்லிட்டோம். ஒரு ஓமை வந்துட்டு நிஜத்துல நடக்கிற காரியங்களை துல்லியமாக காண்பிக்காது. ஆனா நிழலும் பொருளும் அப்படி இல்லை, எப்படி காமிக்கும், துல்லியமா இருக்கிறது இருக்கிற பிரகாரம் இதுதான் காண்பிக்கும், நிழல்கள் காமிக்கும், பட் ஊமை அப்படி காமிக்காது. ஏன்னா ஒரு ஊமை வந்து என்னன்னா ஒரு கதை, அந்த கதையில கதை கதைனா கதை அதான் சொல்ல முடியும் இல்லைங்களா. அது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது கொஞ்சம் சேர்க்கலாம், கொஞ்சம் குறைக்கலாம், இதெல்லாம் அங்க நடக்கும். அதுக்கெல்லாம் நாம என்ன தேடிட்டு இருக்க முடியாது, அங்க அந்த விளக்கம் அங்க தேடிட்டு இருக்க முடியாது. சோ இங்க தேவன் உண்மையில அப்படி நினைச்சோம்னா ஒன்னும் அனுப்புல, மாறாக அந்த உண்மையில அது அப்படி சொல்லப்படுது. பட் அப்படி அதாவது அப்படி அவர் நினைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்களா. சோ அதுதான் அவங்க சொல்றாரு. சோ அப்படி எஜமான் தன் குமாரன் அனுப்புறார். சோ அந்த குமாரன் கூட நமக்கு யாரு தெரியும், நம்முடைய ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்து. சோ அப்போ அவரு அனுப்பும் போது இங்க என்ன பண்றாங்க அந்த தோட்டக்காரரு, சோ இவன் தான் யாரு, சுதந்திரவாளி. சோ இவரு தான் உண்மையிலேயே நமக்கு பிரச்சனைக்குரிய ஆள், இவருக்கு தான் இந்த அதிகாரம் எல்லாம் போய் சேரும். ஒருவேளை இவரை நாம கொலை செய்துட்டா இந்த அதிகாரம் எல்லாம் யாருக்கே வந்துடும், நமக்கே இங்க வந்துடும். சோ இங்க இந்த தோட்டக்காரர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, அதுக்கு ஒரு ஆழமான காரணம் நம்ம ஆராயணும் இல்லைங்களா. ஏன் தோட்டக்காரர் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, பாருங்க அந்த தோட்டக்காரரை அந்த எஜமானி எப்படித்தான் வச்சிட்டு போனாரு, தோட்டத்துக்கு தோட்டக்காரராத்தான் வச்சிட்டு போனார். ஆனா அந்த தோட்டக்காரர் நாளடைவில் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தங்களை தோட்டக்காரரா நினைக்கல, மாறாக அந்த தோட்டத்துக்கு எஜமானாவே நினைச்சிட்டாங்க. பாருங்க அந்த தோட்டத்துக்கு எஜமானா தங்களை நினைச்சிட்டு அந்த உரிமையெல்லாம் தங்களிடத்துல இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இப்ப அந்த உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த உரிமை கொண்டாடிட்டு இருக்கும் போது அந்த உரிமைக்கு சொந்தக்காரர் அவங்களுக்கு முன்னாடி வரும்போது இவங்களால என்ன பண்ண முடியல. இப்ப நாம இந்த உரிமையை வச்சுக்கும் நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா இதுக்கு அந்த உண்மையான சொந்தக்காரன் என்ன பண்ணணுமோ அங்க நாம கொலை செய்யணும். சோ இதுதான் அவங்களுக்கு அங்க முன் நடக்குது. சோ இதெல்லாம் கர்த்தர் இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் வந்து அந்த 3.5 வருஷம் செய்த ஊழியத்துல இது இந்த வேத பாரகர் ஜனத்தின் மூப்பர் உணர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாள் இன்னும் இவரை விட்டுட்டோம்னா அப்புறம் ஜனங்கள் நம்மள பைசாக்கு கூட மதிக்க மாட்டாங்க, இது வரைக்கும் ஜனங்கள் மேல நாம செலுத்தின அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருந்து போயிடும், எல்லாம் கர்த்தர் இயேசு கிட்ட அங்க போயிடும். இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்றார், ஆச்சரியமா இருக்கு. பார்த்தா அவர் பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது, அவர் செய்யற அற்புதங்கள் பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது. சோ ஜனங்கள் எல்லாம் அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. சோ அப்போ இது நம்ம விட்டா நல்லா இருக்காது, அவர் நம்ம கொலை செய்யலாம். சோ இங்க இந்த உண்மையில அவங்க பேசுறாங்க பாருங்க, இவன் இந்த மாதிரி உண்மையிலேயே நட்சத்திரத்துல எங்க பேசினாங்க, அதே பேர பாரகர் ஜனத்தின் மூப்பர் பரிசெயர் அவரு கொலை செய்யும் போது திட்டம் பண்றாங்க. வசனம் வாசிங்க எங்க, நான் யோவான் 19:20. இல்ல சாரி, மத்தேயு 26:3-5 வரைக்கும். பாருங்க இங்க வந்து நிஜமான காட்சி நடந்து ஏறிட்டு இருக்குது. சோ அங்க காய்பானுடைய அரண்மனையில இவங்க எல்லாம் வந்து கூடி வந்துட்டு என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்யும் படிக்கு ஆலோசனை பண்ணாங்க. சோ இது நிறைவேறும். சோ இதுதான் இங்க கர்த்தர் இயேசு அங்க ஊமையில அங்க வச்சு சொல்றாரு. சோ இந்த மாதிரி இவங்க ஒரு திட்டம் போட்டு தன்னை கொலை செய்வாங்க. சோ அதுதான் அங்க வெளிப்படுத்துறாரு. சோ அப்போ இங்க அப்படி செய்துட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க, 39:9 அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் அப்படியே நிறைவேறது கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல. சோ அந்த குமாரனை பிடிச்சு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளுறாங்க. சோ திராட்சை தோட்டம் எது கிடையாது, இஸ்ரேல் தேசம். சோ அப்போ வெளியே தள்ளுறது இஸ்ரேல் தேசத்தை வெளியே தள்ளி யாரை கொலை பண்ணுவாங்க, கர்த்தர் இயேசு. அப்படியே நிறைவேறு இல்லையா. கொல்கத்தா மலை எங்க இருந்துச்சு பார்த்தோம், சிட்டிக்குள்ள இல்ல, எங்க இருந்துச்சு, சிட்டி விட்டு வெளியே தான் அங்க இருந்துச்சு. வசனம் வாசிங்க 19:20 யோவான் 19:20. பாருங்க எங்க இருந்துச்சு, நகரத்துக்கு சமீபம். அப்படின்னா நகரத்துக்குள்ள இல்ல, அது கொஞ்சம் வெளியே பக்கத்துல அங்க இருக்குது. இன்னொரு வசனம் மார்க் 15:20 வாசிங்க, மார்க் 15:20. வெளியே கொண்டு போனார்கள். சோ இதெல்லாம் என்னன்னா, கர்த்தர் இயேசு விஷயத்துல இந்த ஊமையில நடந்த விஷயம் அப்படியே நிறைவேறும். அவர் வெளியே தள்ளி அங்க கொலை செய்யறது கூட அங்க நம்ம பாக்குறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஊமை தான். சோ ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம புரிச்சிட்டோம்னா படிப்படியா நாம அங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இது ஏன் நம்ம இப்படி துல்லியமா பாக்கணும், இன்னும் மற்ற ஊமைகள் கூட அங்க இருக்குது. சோ அப்ப அதெல்லாம் பார்க்கும் போது இது நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சோ அப்போ கர்த்தர் இயேசு அங்க கொலை செய்யறாங்க. சோ இப்பதான் அவர் கேட்கிறார், சரி இப்ப அந்த எஜமான் வந்தாருன்னு என்ன பண்ணுவார். அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்கார இடத்தில் திராட்சை தோட்டத்தை கொடுப்பாங்க. சோ அப்போ அந்த கொடியர அந்த எஜமான் என்ன பண்ணிடுவார், கண்டிப்பா அழிச்சிடுவார். அழிச்சாரா இல்லைங்களா? உண்மையிலேயே இந்த அழிக்கிறது எப்போ நடந்துச்சு நாம சொல்லலாம், கொஞ்சம் யோசிங்க இல்லைங்களா. சோ ஏற்ற சமயத்துல என்ன பண்ணிடுவார் அந்த எஜமான், அந்த கொடியரை கொடுமையாய் அழிப்பா, கொடுமையாய் அழிப்பா. சோ கரெக்ட், கிபி 70 இஸ்ரேல் தேசத்தின் மீது தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறும் போது அந்த கொடியரை கொடுமையாய் அழிச்சது அங்க வந்தது நாம அங்க பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அவரை அழிச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஏற்ற காலத்துல கனிகள் தரும் படிக்கு அந்த திராட்சை தோட்டத்தை வேற தோட்டக்கார இடத்துல தருவாங்க. சோ இவங்க யார், அந்த வேற தோட்டக்காரங்க யார் சொல்லுவாங்க, கரெக்ட் அப்போஸ்தலர்கள் தான் அந்த வேற தோட்டக்காரங்க. சோ அப்போஸ்தலர்கள் கிட்ட அங்க போச்சு. சோ இந்த ஊமை நாம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனத்துக்கு அங்க சொல்லிட்ட ஊமையா இருந்தாலும் ரெண்டு வகையில அப்ளை ஆகும் இல்லைங்களா. அதாவது அங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்துட்ட அந்த மத தலைவர்களுடைய அக்கிரமம் இதெல்லாம் வருது. சோ இது இங்க நமக்கு இன்னைக்கு எப்படி அப்ளை ஆகும்னா பாருங்க, அந்த அந்த நாமினல் இஸ்ரேல், பேரளவுக்கு இஸ்ரேல் இன்னைக்கு யாரை குறிக்குதுன்னா, பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிற அந்த பெயர் சபைகள் அமைப்பை அங்க குறிக்குது. சோ அப்போ அந்த இஸ்ரேல்ல அந்த மத தலைவர்கள் தான் அந்த ஜனங்கள் மீது அதிகாரம் பெற்றவங்களா இருந்தாங்க. சோ அப்படித்தான் தேவன் கூட இந்த இங்க இருக்கிற இந்த உபதேசகர்கள் போதகர்களுக்கு அதை கொடுத்துருந்தாங்க. ஆனா எப்படி அந்த மத தலைவர்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்களோ, சோ அதே போல இவர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு இதையா துஷ்பிரயோகம் பண்ணிட்டு தேவன் சித்தம் அங்க செய்யல, மாறாக தேவன் சித்தத்துக்கு விரோதமா அங்க செய்யறது அங்க நாம பாக்குறோம். சோ அப்போ இதுதான் கர்த்தர் இயேசு அவங்களுக்கு சொல்ல வந்துட்டான். அதாவது என்னன்னா, அவங்க கர்த்தர் இயேசு கேட்டாங்க பாருங்க அந்த கேள்வி, இதெல்லாம் யாருடைய அதிகாரத்துல செய்யறீங்க அப்படின்னா, என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த அதிகாரம் இருக்கு யார் சொந்தக்காரா நினைக்கிறாங்க, நாங்கத்தான் அந்த அதிகாரத்துக்கு சொந்தக்காரு, உங்களுக்கு யார் கொடுத்தா இந்த அதிகாரம், கர்த்தர் இயேசு சொல்றாரு நீங்களா சொந்தக்காரங்க, மில்ல யார் தான் சொந்தக்காரரு, நான் தான் சொந்தக்காரன். சோ அப்போ அவங்களுக்கு அந்த ஊமையில கிளியரா சொல்றாரு, அந்த ஊமையில கிளியரா தெரியுது அந்த உரிமைக்காரர்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை நாம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த உரிமைக்காரர அங்க கொள்ளலாம். சோ அது மூல கத்திரியே என்ன கூட சொல்றாருன்னா, தன் மரணத்தை முன்கூட்டி அங்க அங்க குறிச்சு சொல்றாரு. ஆனா இதோட விட்டுட்டு போறதுக்கு கத்திரியே பிரியம் இல்ல, அதனால தான் பின்னாடி சில பார்த்து பேசுறாரு. சோ இப்படி நீங்க கொலை செய்வீங்க பரவாயில்ல, ஆனா நினைச்சிடாதீங்க கதை அதோட முடியுதுன்னு, என்னை நீங்க கொலை செய்வீங்க, என்னைய புறம்பா தள்ளி கொலை பண்ணுவீங்க, இது வரைக்கும் நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாச்சு, இனி செய்ய போறது என்னை கொலை செய்யணும் அதுதான் மிச்சம், ஆனா அது கூட நீங்க செஞ்சிருவீங்க, ஆனா அதோட நின்றுவும் நினைச்சிடா வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்க தேவன் என்னத்தான் செய்வார்னா பின்னாடி சொல்றாரு வசனம் 42 வாசிங்க. பாருங்க, நீங்க என்னை கொலை பண்ணினாலும் அது எவ்விதத்திலேயோ தேவன் என்னை உயர்த்த போகிற அந்த ஸ்தானத்துல இருந்து அது அது அதை தடுக்க போறதே அங்க இல்ல. நீங்க என்னை கொலை பண்ணுவீங்க பரவாயில்ல, ஆனா தேவன் அவருடைய திட்டத்துல நான் தான் கடைசியில் என்ன ஆக போறேன், அந்த தலைக்கல்லாகவே ஆக போறேன். ஆரம்பத்துல தள்ளப்பட்டுச்சு அந்த கல்லு, அந்த தள்ள கல்லு, ஆனா கடைசியில அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாக அங்க மாறும். சோ கர்த்தர் இயேசு சொல்றாரு, கடைசியில ஜெயிக்க போறது நான் தான், ஆனா இடையில என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நீங்க செய்வீங்க, பட் இறுதியா தேவன் என்னைய உயர்த்த வேண்டிய நிலைமைக்கு உயர்த்தத்தான் போறார், அது மாற்ற முடியாது. சோ அப்படி சொல்லிட்டு, ஆனா நீங்க இதெல்லாம் செய்துட்டனால நீங்க என்ன இழக்கறீங்கன்னா, பின்னாடி வசனத்துல சொல்றாரு வசன வாசிங்க, பாருங்க அதான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. சோ இந்த ராஜ்யத்துக்குள்ள அதனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பு முதன் முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, பட் நீங்க அதுக்கு தகுதி இல்லைன்னு நிரூபிக்கிறதுனால இப்ப அந்த வாய்ப்பு யாருக்கு போகும், அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள் தரக்கூடிய ஜனங்களுக்கு போகும். அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள் கண்டிப்பா நம்ம அந்த ஆவியின் கனிகள் அங்க நாம் சொல்லலாம். சோ அந்த ஆவியின் கனிகள் அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டா சபையின் ஜனங்கள் கிட்ட அங்க இருந்துச்சு. சோ அவங்களுக்கு அது தரப்படும் என்று சொல்றார். இப்ப நீங்க வசனம் வாசிங்க 44. பாருங்க, சோ அதுக்கு முன்னாடி என்னன்னா பாருங்க, அந்த திராட்சை தோட்டத்தை யார்கிட்ட கொடுக்கறாரு, உண்மையான ஊழியக்காரன் கிட்ட கொடுக்கறாரு, நல்ல தோட்டக்காரன் கிட்ட. சோ அது வந்து யார்கிட்ட எதை குறிக்குது, இந்த அதிகாரம் யாருக்கு போயிடுச்சு, அப்போஸ்தலர்களுக்கும் பின் வந்துட்ட ஊழியக்காரங்களுக்கும் அங்க போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும் போது இப்ப என்ன இருக்கு தெரியுங்களா, இதே இந்த ஊழியக்காரர்கள் நல்லா தான் செஞ்சுட்டு வந்தாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா சைட் பை சைட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த ஒரே உண்மையான திராட்சை தோட்டம் மாத்திரம் இல்ல, இப்ப என்ன இருக்குன்னா நிறைய டூப்ளிகேட் திராட்சை தோட்டங்கள் அங்க பெருகிட்டு போயிட்டு இருக்கு. சோ என்ன சொல்லலாம், பொய்யான திராட்சை தோட்டம், பொய்யான திராட்சை கொடிகள், பொய்யான திராட்சை பழங்கள் எல்லாமே இங்க இந்த சுவிசேஷத்துல பெருகிட்டு இருக்குது. சோ அப்போ ரெண்டும் இருக்கு பைபிள்ல, உண்மையான நற்குள்ள திராட்சை செடியும் இருக்கு, பொய்யான திராட்சை செடியும் இருக்குது. வசனம் நம்ம வாசிக்கிறோம், உண்மையான திராட்சை செடி பத்தி ஏசாயா 60:21 ஏசாயா 60:21 சோ நான் நட்ட கிளைகள், தேவன் நாட்டின அந்த கிளைகளா இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, உண்மையான திராட்சை செடி கத்தேன்னு சொல்றாரு யோவான் 15:1, நானே. சோ மெய்யான திராட்சை செடி, அவர் மெய்யிங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போது இன்டைரக்டா சொல்றாரு அங்க என்ன இருக்குது, கண்டிப்பா பொய்யான திராட்சை செடி இருக்கு. அது எங்க பேசுறார், வெளிப்படுத்தின விசேஷம் 14:18 சொல்றார், பூமியின் திராட்சை பழங்கள். அது பூமியின் திராட்சை பழங்கள் உண்மையான திராட்சை இல்ல, மாறாக பொய்யான திராட்சை அங்க சொல்றார். சோ அப்போ அது போயிட்டு இருக்குது, அது கூட நம்ம பார்க்கறோம். சோ இப்போ கத்ரியேசு 44 சொல்லும் போது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், சோ இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இந்த கல் வந்து யாரை குறிக்கிறது, கத்ராகியா. சோ இதன் மேல விழுகிறவன் என்னவா, நொறுங்கி போவான். அப்ப கண்டிப்பா கர்த்தர் இயேசு சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் இல்ல, யூத யுகத்தின் முடிவுலையும் சுவிசேஷ யுகத்தின் முடிவிலையும் அங்க மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவர் எப்படிப்பட்ட கல் தான், இடறுதலின் கல், தடுக்கலின் கல், ஒரு ஸ்டம்பிளிங் ஸ்டோன் கர்த்தர் இயேசு. வசனம் வாசிச்சோம்னா நாம எங்க படிக்கலாம், வசனம் ஏசாயா 8:14 அவர் சொல்றார், இஸ்ரேலின் ரெண்டு கோத்திரத்தாருக்கும் அவர் எப்படி தான் இருப்பாரு, தடுக்கதலின் கல்லும் இடறுதலின் கண்மலையுமாக அங்க இருப்பார். சோ இந்த ரெண்டு கோத்திரம், மாம்சீக இஸ்ரேலர், அதே சமயத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர். மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு முதலாம் வருகையில அவர் இடறுதலின் கல், நிறைய பேர் கர்த்தர் இயேசுனால இடறிடுவாங்க, இடறினாங்க. அவர் தான் மேசியா, ஆனா அவர் மேசியாவை அவங்க பார்க்கல. மேசியாவை குறிச்சு சொன்ன வசனங்கள் எல்லாம் வேற யாருக்கோ ஒருத்தருக்கு பொருத்தி பார்த்து இடறி போனாங்க. சோ அங்க அவர் இடறின் கல், இங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு பார்க்கும் போது இப்ப கூட அவர் இடறின் கல் தான். பாருங்க, பெயர் கிறிஸ்தவ மண்டலம், கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார் நம்புவாங்களா, நம்பல, நம்ப மாட்டாங்க, நம்பல, இடறி இருக்கிறாங்க. சோ அதுதான் அங்க சொல்றாரு, இந்த கல்லின் மேல விழுகிறவன் என்ன ஆவான், இடறி போவான். அது மாத்திரம் இல்ல, இந்த கல் யார் மேல விழுகுதோ அவங்களுக்கு கூட என்ன ஆகும். இது இன்னும் நிறைவேற வேண்டிய பாகம், அதாவது இந்த கல்லு மற்றவங்களை நசுக்கிறது, அதாவது கர்த்தர் இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறது, அது வந்துட்டு இந்த ராஜ்யத்தின் துவக்கத்துல அங்க நடக்கும். மகா உபத்திரவத்தின் போது அவரு அந்த கல்லாக இருந்து அவரோடு கூட அந்த சபையும் இருந்துட்டு இந்த பொய்யான அமைப்புகளை நசுக்கி போடுற அந்த காலம் அங்க இருக்குது. சோ அப்போ இதுதான் அந்த உண்மையினுடைய சாராம்சம். சோ அவருடைய அதிகாரம் குறிச்சு கேள்வி கேட்கும் போது, அந்த அதிகாரத்துக்கு தாங்களே உரிமை உள்ளவர்கள் என்று அவங்க நினைச்சிட்டு செய்யும் போது கர்த்தர் இயேசு அங்க சொல்றார், உண்மையிலேயே இந்த ஏற்பாடு தேவன் எப்படி பண்ணியிருந்தா, அவருடைய ஏற்பாட்டுல நீங்க என்ன அதிகாரத்துல இருந்தீங்க, ஆனா எந்த அதிகாரம் உங்களுக்கு தரப்படல, நீங்க வந்து யார் தான் உண்மையிலேயே அதிகாரம் பெற்றவங்க இல்ல, ஜஸ்ட் அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தோட்டக்காரர் அவ்வளவுதான். பட் நான் வந்து இந்த தோட்டத்துக்கு உரிமைக்காரர், ஆனா அந்த தோட்டக்காரர் தங்களை உரிமைக்காரர் போல நினைச்சிட்டு அவங்க ஆளுகை செய்யும் போது அதற்குரியவர் வரும் பொழுது அவரை கொலை செய்யறது அங்க பார்க்கணும். ஆனா கத்தர் இயேசு கிளியரா சொல்ல, நீ கொலை பண்ணிடுவீங்க, ஆனா கத்தர் நினைத்தா அங்க உயர்த்த போகிறார். சோ அப்போ இந்த விஷயம் அங்க சொல்லி முடிக்கிறது நம்ம பாக்குறோம். இன்னொரு உண்மையை கூட இன்னைக்கு நாம பாக்கலாம், சின்ன உண்மை. இது வந்துட்டு அதே அதிகாரம் 21லயே தான் இருக்கு. எங்க இருந்து எங்கன்னா 28ஆம் வசனத்துல இருந்துட்டு 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன உண்மை இருக்கு. சோ நீங்க எழுதிக்கோங்க வசனம். மத்தேயு 21:28 இருந்து 32 வரைக்கும் உண்மை நம்பர் 3 இல்லையா நாம பார்க்கிறது. என்னன்னா தி பேரபிள் ஆஃப் டூ சன்ஸ், ரெண்டு குமாரர்கள் பற்றின உண்மை. ஒரு ரெண்டு குமாரர்கள் பத்தி ஜஸ்ட் ஒரு சின்ன கதை கத்திரியே அங்க பேசுறாரு. சோ இது கூட எதுக்கு அடையாளமா இருக்காங்க, தி பேரபிள் ஆஃப் டூ சன்ஸ், ரெண்டு குமாரர்கள் பற்றின உண்மை. பாருங்க 28ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் இடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவன் இடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. சோ இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். சோ ஒரு சின்ன உண்மை அந்த சொல்றார். இப்ப நம்ம முன்னாடி பார்த்த உண்மைக்கு கொஞ்சம் முன்னாலேயே சொல்றார். சோ ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க. அந்த ரெண்டு குமாரர்கள்ல மூத்தவன் கிட்ட போய் அவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் திராட்சை தோட்டம் போய் வேலை செய்ப்பா. சோ அதுக்கு அந்த குமாரன் சொல்றாரு, இல்ல நான் போலப்பா. டைரக்டா சொல்றாரு, டைரக்டா சொல்லிடுறாரு. இங்க என்ன மாயமாலம் பண்ணல, என்ன பண்ணிடுறான்னா, இல்ல நான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பின்னால என்ன ஆயிடுறாரு, மனஸ்தாபப்பட்டுட்டு போய் வேலை செஞ்சிடுறாரு. டைரக்டா கேட்டப்போ இல்ல நான் போல அப்படின்னு சொன்னவர் பின்னால் யோசிச்சு பார்த்து மனஸ்தாபப்பட்டு போய் வேலை செஞ்சிடுறாரு. ரெண்டாவது மகன் கிட்ட போய் அந்த யஜமான் சொல்றாரு, அந்த ரெண்டாவது மகன், அப்பா என்ன போயிட்டப்பா, உடனே போறப்பா சொல்லிடுறாரு. ஆனா அவர் என்ன பண்ணல, உண்மை இல்லையே, உண்மை இல்லையா, அங்க தோட்டத்துக்கு போவே இல்லை. சோ ஒருத்தர் வெளியரங்கமா மறுக்கிறார், ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிடுறார், மனம் திருந்தி போய் வேலை செஞ்சு கீழ்படிச்சிடுறார். இன்னொருத்தர் இளையகுமாரன் வெளியரங்கமா நல்லா நடிக்கிறார், அப்ப இதா போயிட்டேன் சொல்றாரு, ஆனா உள்ள 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 இருதயத்துக்குள்ள பார்த்தா அவரு அப்பாவுக்கு கீழ்படியில அவர் போகவே இல்லை. சோ கேக்குற, யார் வந்து தகப்பன் சித்தத்தின்படி செஞ்சாங்க? சோ ஜனங்கள் கரெக்டான பதில் சொல்றாரு, மூத்தவன் தான். ஏன்னா இல்லேன்னு சொல்லிட்டாலும் கடைசியில் என்ன ஆயிட்டாரு, போய் செய்யறார். ஆனா முன்ன ரெண்டாவது ஆளு போறேன்னு சொல்லிட்டு போதே இல்லை. சோ மூத்தவன் தான் செஞ்சாங்க. சோ இது என்ன விஷயம் இங்க சொல்றாரு, ரொம்ப சிம்பிள். இது யார் அந்த எஜமானு, யார் அந்த ரெண்டு குமாரர்கள், இது நம்ம பார்க்கும்போது இந்த எஜமான் கூட யாருக்கு தான் அடையாளம், பிதாவாகிய தேவன் தான் அடையாளம், பிதாவாகிய தேவன் தான். அவருடைய ரெண்டு குமாரர்கள் கஸ் பண்ண முடியுதுங்களா யாருன்ட்டு? ஒருத்தர் மூத்த மகன், போமாட்டேன் சொல்லிட்டு ஆனா போயிட்டார். இளையவன் போறேன் சொல்லிட்டு போகல. சோ தேவன் தேவனுடைய குமாரர்கள் சொல்லும் போது இது ரெண்டு கிளாஸ் குறிக்குது. பாருங்க நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு வகுப்பார் மூத்த மகன் குறிக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு கீழ்படிய மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க, ஆனா பின்னால் என்ன ஆயிட்டாங்க, கீழ்படிஞ்சிட்டாங்க. இன்னொருத்தவங்க ரெண்டாவது மகன் குறிக்கிறாங்க, அவங்க நாங்க தான் கீழ்படுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா உண்மையிலே என்ன பண்ணவே இல்லை, அவங்க கீழ்படியவே இல்லை. அதாவது ஒருத்தர் மாயமாலம் பண்ணவே இல்லை, இன்னொருத்தர் மாயமாலம் தான் பண்றாரு, உண்மையங்க அவருக்கு தெரியவே இல்லை. சரி யாரு குறிக்கும், பின்னாடி அவர் பதில் சொல்லிடுறாரு, ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு இல்லைங்களா. பின்னாடி பாத்தீங்கன்னா மூத்தவன் தான் தேவன் அந்த மனுஷனுடைய சித்தம் செஞ்சானதுக்கு கத்திரையே என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த வசனத்துல, ஆயக்காரர் வேசிகள் ஒரு குரூப், அப்புறம் சொல்றாரு ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னால போறாங்க. யார் இந்த உங்கள், நீங்க இந்த உங்கள் யார், ஆயக்காரர் அப்புறம் ஆயக்காரர் வேசிகள் இஸ்ரேல் இல்லையா, அவங்களும் இஸ்ரேலர் தான். அப்போ உங்கள் இங்க யாரு குறிக்குது பாக்குறோம், யார் கேள்வி கேட்டாங்க மேல 23 வசனத்துல? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். சோ இந்த ரெண்டு பேர் யார் குறிக்கிறாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு பிரிவினர். ஒரு பிரிவினர் ஆயக்காரர் ஜன மன்னிக்கணும், ஒரு பிரிவினர் யாருன்னா அந்த ஜனத்தின் மூப்பர், வேதபாரகர், பரிசெயர், சதுசெயர்கள். இவங்கள் எல்லாமே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படுகிறதா சொல்லி கொண்டாங்க. தேவனுடைய ஆலயத்திலேயே ஊழியம் செஞ்சாங்க. நியாய பிரமாணங்களுக்கு உட்பட்டு நடக்கிறவங்களாக தங்களை ஜனங்களுக்கு காண்பித்து கொண்டாங்க. யார் யாரு? வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், இந்த பரிசெயர் சதுசெயர் ஜனங்கள். இன்னொரு ஜனங்கள் இருந்தாங்க. இவங்க யாருன்னா பப்ளிக்கர், பப்ளிக் என்ன பப்ளிக்கன் சொல்லலாம், பொது ஜனங்கள். இவங்கள இந்த முதல் வகுப்பார் இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாவிகள்னு சொன்னாங்க. இந்த பாவிகள் லிஸ்ட்ல தான் யார் வராங்க? ஆயக்காரரு, வேசிகள், இவங்கெல்லாம். சோ கர்த்தர் இயேசு பாக்குறாரு, இந்த ரெண்டு பிரிவு யாருக்குள்ள இருக்குது? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கு. சோ அதுல அந்த ரெண்டாவது பிரிவினர இங்க மூத்த பையனா குறிப்பிட்டு சொல்றாரு. சோ மூத்த பையன் கிட்ட தேவன் அந்த மனுஷன் சொல்றாரு, திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய. அவங்க உடனே என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் மாட்டோம். அப்படின்னா என்னன்னா, அப்படித்தான் அந்த இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள இருந்த ரெண்டாவது வகுப்பார் செய்தாங்க. ஆரம்பத்துல தேவனுடைய பிரமாணங்களுக்கு அவங்க கீழ்படியில, அந்த ஆராதனை முறைகளுக்கு அவங்க கீழ்படியில, மனம் போன போக்குல தேவனை விட்டு விலகி பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு? ஆயக்காரர், பாவிகள், வேசிகள் எல்லாம். ஆனா பாருங்க, ஒரு ஏற்ற காலத்துல தேவன் யோவான் ஸ்நானகன் நினைத்தினார். அவருக்கு பின்னால யார் வந்தாங்க? இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இவங்க வந்து அந்த ஆயக்காரர், பாவிகள், வேசிகளுக்கு அவங்க செய்யற தப்பிதங்களை உணர்த்தி மனம் திரும்ப சொல்லும் போற அவங்க என்ன பண்றாங்க? உடனே அப்படியே மனம் திரும்பி அவங்களுக்கு பின்பற்றி போனான். சோ இதுதான் கர்த்தர் இயேசு சொல்றார், அந்த மூத்த மகன். ஆரம்பத்துல மாட்டேன்னு சொன்னாங்க டைரக்டா. அது கூட பாருங்க, இது மறைக்கல, மாயமானம் எல்லாம் பண்ணல, நான் உங்களுக்கு கீழ்படியில, அதை கூட நேரடியாகவே சொல்றாங்க, மாட்டோம் அவ்வளவுதான். அப்படித்தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க, தேவனுக்கு கீழ்படியில. ஆனா பின்னால யோவான் ஸ்நானகனே, கர்த்தர் இயேசு அவங்க மூலமெல்லாம் அவங்க மனம் திரும்பி அங்க தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. ஆனா ரெண்டாவது மகனு சொன்ன உடனே என்ன சொல்றாரு? போய் வேலை செய்ப்பானா? பதில் கூட ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. அவர் எப்படி சொல்றாரு? அதற்கு அவர்கள், இல்ல இல்ல போகிறேன் ஐயா. பாருங்க, அவர் பேசுற பேச்சு பாருங்க, ஆனா செய்யற செய்கை பாருங்க, சம்பந்தமே இல்ல. பேசும் போது போகிறேன் ஐயா, ரொம்ப பவ்யம், ரொம்ப கீழ்ப்படிதல் காண்பிக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள அவர் போய் கேட்கவே, இது யாருன்னா இந்த வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், பரிசெயர், சதுசெயர் குரூப். வெளியரங்கமா பார்த்தா அப்படி தேவனுக்கு கீழ்படுகிற மாதிரி தான் இருந்துட்டாங்க. ஆலயத்துல இருந்துட்டாங்க, நியாயப்பிரமாணம் கடைபிடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இருதயத்துல பார்க்கும் போது தேவனுக்கு பயமே இல்லை. எப்படி சொல்லலாம்? யோவான் ஸ்நானகன் வந்து அவங்களுக்கும் சொன்னார், அவங்க கேட்டாங்களா? கேட்கல. கர்த்தர் இயேசு வந்து அவங்க மத்தியில் தான் வேலை செஞ்சார், கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. சோ அந்த அவங்களுக்கு செவிசாய்க்காம போய் மாபெரும் வாய்ப்பு அங்க விட்டாங்க. சோ அதுதான் பின்னாடி சொல்றாரு, நாம பாருங்க 31 வசனத்துல. இல்ல இல்ல கரெக்ட் வசனம். பாருங்க, அந்த மூத்தவன் தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு பதில் சொல்றாரு. அப்படித்தான். அப்படின்னா அந்த மூத்தவன் மாதிரிதான் யாரு இருந்துட்டாங்க? ஆயக்காரரும் வேசிகளும். அந்த மூத்தவன் யார் குறிக்குது? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பிரிவினர், பொதுவான ஜனங்கள், ஆயக்காரர், பாவிகள், வேசிகள், இவங்களை குறிக்குது. சோ அப்போ அந்த மூத்தவனுக்கு நீங்க எந்த வசனம் எழுதலாம்? 31 வசனமே எழுதலாம். சோ அப்போ 32 வசனம் வந்து யாருக்குன்னா இளையவனுக்கு இருக்குது. வசனம் வாசிங்க. பாருங்க, இங்க நீங்கள், உங்கள், இதெல்லாம் யார குறிக்குதுன்னா வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், அப்புறம் பரிசெயர், சதுசெயர் ஜனங்கள். யோவான் கொண்டார் நீதி மார்க்கமா? நீங்க கேட்கல, நீங்க பின்பாகிலும் என்ன பண்ணல, மனஸ்தாபப்படல. சோ இவ்விதமாக அவங்க உங்களுக்கு முன்னாடி என்ன ஆகுறாங்க? ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஆனா நீங்க ராஜ்யத்தை விட்டுட்டு இருக்கிறீங்க. இதுதான் சொல்ற. சோ அப்போ இந்த ஊமை கூட ரெண்டாவது ஊமையோட தொடர்பு இருக்குது. என்னன்னா ரெண்டுக்குமே ஒரே காரணம் தான். பாருங்க, ரெண்டு ஊமையுமே 23 வசனத்துக்கு பின்னால வருது. 23 வசனத்துல என்ன கேக்குறாங்க அவர்கிட்ட? இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? எந்த அதிகாரத்தை நீங்க செய்றீங்க? இது கேட்ட உடனே முதல்ல இப்ப பார்த்தவமை பேசிட்டு பின்னால அப்ப பார்த்தவமை அவர் பேசுறார். சோ என்னன்னா ரெண்டுலயுமே அவர் சொல்றாரு, முதல் பார்த்தவமையில கிளியரா சொல்றாரு உண்மையிலே தேவன் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுல என்ன மாதிரி ஸ்தானத்துல இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் ஜனத்தின் மூப்பர் தேவன் வச்சார், ஆனா அவங்க என்ன காரியம் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு அப்படி செஞ்சதின் மூலம் அவங்க எதை இழந்துட்டாங்கிறத சொல்றாரு இல்லைங்களா. ஆனா இந்த முதல் உண்மையில சிம்பிளா சொல்றாரு, எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணனால ராஜ்யத்தை முதல்ல பிரவேசிக்கிற வாய்ப்பு விட்டுட்டீங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடி யார் போயிட்டா, அந்த சாதாரண ஜனங்கள் அங்க போயிட்டாங்க. சோ இதுதான் இந்த ரெண்டு உண்மையில கர்த்தர் பேசிருக்கிற விஷயம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ மூன்று உண்மை பார்த்துக்கோம் நினைக்கிறோம் இதுவரைக்கும் இல்லைங்களா, விதைப்பவன் உண்மை, அப்புறம் பொல்லாத தோட்டக்காரர் பற்றின உண்மை, அப்புறம் இரண்டு குமாரர்கள் பற்றின உண்மை. அடுத்த முறை நாம ஒரு உண்மை பார்ப்போம், அல்லது ஒன்னு ரெண்டு உண்மை பார்ப்போம். ஆனா முக்கியமா பார்க்க போற உண்மை இதே ரெண்டு பசங்க உண்மை மாதிரியே இருக்கும். அங்கே கூட ஒரு எஜமான், அவருக்கு கூட ரெண்டு குமாரர்கள், கெட்டகுமாரன் உண்மை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. சோ அந்த கெட்டகுமாரன் உண்மை ஏன் நம்ம முன்னாடி சொல்றோம்னா நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு வரலாம். சோ சில பாயிண்ட்ஸ் கூட கொடுக்கலாம், தப்பே இல்லை தாராளமா. சோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அங்க நமக்கு கிடைக்கும், ரீப்ரிண்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சோ ரீப்ரிண்ட்ஸ் தயவு செய்து நீங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு எச்சரிப்பு, இந்த மாதிரி ஊமைகள் குறிச்சு வேற சில நோட்ஸ் சர்க்குலேட் ஆகுது, எல்லாம் ராங் தாட்ஸ், தயவு செஞ்சு படிக்காதீங்க. அது நம்ம சேலத்துல சொல்லலாம்னு நினைச்சிட்டு பயந்துட்டு சொல்லல, ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஷன் பண்ணணும். ஆனா முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு பிரதர் வந்து கேள்வி கேட்டார், இல்லையே இது அவர்தான குறிக்குது அவர்தான குறிக்குது. அப்ப அது ரொம்ப ராங் தாட், சொன்ன அவங்களுக்கு இது ஒரு வஞ்சனை போயிட்டு இருக்கு இந்த நெட்ல டவுன்லோட் பண்றதுல எல்லாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. சோ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் ரசல் நமக்கு ரீப்ரின்ஸ்ல கொடுத்திருக்கிற அந்த அருமையான காரியங்கள். தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.